அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழ் ஓசை. ஆகஸ்ட் மாதம் 3 சனிக்கிழமை இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதல் செய்தி அறிக்கை பிரசிதரங்கில், இலங்கையின் வெளிவேறிய பகுதியில் எடுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கைக்கு எதிராக நீர்கொழும்பில் நடைபெற்ற போராட்டம் குறித்த செய்திகள்.
ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு மீனவனை சுட்டுக் கொண்டாங்க. 2 முன்னால ரஷ்யன்னு சொல்லப்படுற ஒரு லேபர்ஸ சுட்டுக் கொண்டாங்க. வெடி வச்சுட்டு எல்லாம் செஞ்ச பிறகு அந்த குழு இந்த குழு போட்டு அம்மத்தா அறிக்கையை வெளியிட்டாலும் அதுல நாங்க எப்படி நம்புறது?
இந்தியாவில் புதிய மாநிலங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று கோரி வன்முறை போராட்டங்கள் வெடித்துள்ளது குறித்த விவரங்கள். அதைத் தொடர்ந்து மறைந்த மலையாள இசை மேதை தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் பங்களிப்பு குறித்த ஒரு பார்வை. அதைத் தொடர்ந்து திரைப்பட படப்பிடிப்புக்காகவே மும்பையில் இந்திய ரயில்வேயால் உருவாக்கப்படும் ரயில் நிலையம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நலுசாமி, சாதாத்.
ஈரானின் அதிவிய தலைவர் அயத்தொல்லா அலி கமேனை நாட்டின் புதிய அதிபர் ஹசன் ரோஹானியை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்திருக்கிறார். ஈரான் நாடாளுமன்றத்தில் நாளை ஞாயிற்றுக்கிழமை அவர் பதவிப்பிரமாணம் செய்து கொள்வார். தமது அரசாங்கம் பொருளாதாரத்தை ஊக்குவிக்க பாடுபடும் என்றும் சர்வதேச தடைகளை விலக்கிக் கொள்ள முயற்சிக்கும் என்றும் புதிய அதிபர் ரோஹானி கூறினார். தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் அவர் இந்த வாக்குறுதிகளை அளித்திருந்தார். கடந்த ஜூனில் நடந்த அதிபர் தேர்தலின் போது முதற் சுற்றிலேயே ரோஹானி ஆச்சரியப்படும்படி வெற்றியடைந்தார். ஆனால் அதிபர் ஹசன் ரோஹானியை விட அதிவிய தலைவர் கமேனியே இறுதி முடிவெடுக்கும் நிலையில் இருப்பார் என்று பிபிசியின் ஈரான் செய்தியாளர்கள் கூறுகின்றனர்.
ஜிம்பாப்வேயில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எஞ்சியிருந்த இடங்களுக்கும் முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அதிபர் ராபர்ட் முகாபேயின் ஜானு பிஎஃப் கட்சி 3-2 பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதாக அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் கூறுகிறது. கடந்த புதனன்று நடந்த பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய மோசடிகள் நடந்ததாகவும் இந்த தேர்தல் முடிவை ஏற்கவே முடியாது என்றும் முக்கிய எதிர்க்கட்சியான ஜனநாயக மாற்றத்துக்கான இயக்கம் MDC கூறுகிறது. MDC தேர்தலை வென்றதாக ஆதாரங்கள் காட்டுகின்றன என்றாலும் முகாபேவின் கட்சி தேர்தலை திருடிவிட்டது என MDC தலைவரும் பிரதமருமான மோர்கன் ஸ்வாங்கிராய் கூறியிருக்கின்றார். தேர்தல் நடத்தப்பட்ட விதம் தொடர்பில் கவலைகளை தெரிவித்திருந்தாலும் ஆப்பிரிக்காவின் தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் 2 இந்த தேர்தல் செல்லும் என பொதுவாக தமது ஒப்புதலை வழங்கியிருக்கின்றன.
ஐரோப்பிய நாடுகள் பல பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏமனில் உள்ள தமது தூதரகங்களை தற்காலிகமாக மூடுவதாக அறிவித்திருக்கின்றன. பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் சனா நகரில் உள்ள தமது தூதரகங்களை ஆகஸ்ட் 4-5 தேதிகளில் மூடிவிட உள்ளதாக கூறியிருக்கின்றன. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் பற்றிய விவரங்களை வெளியிடவில்லை. இதேவேளை அல் கைதா இயக்கத்தினர் தொடர் தாக்குதல்களுக்கு திட்டமிட்டு வருவதாக கூறி மத்திய கிழக்கிலும் வட ஆப்பிரிக்காவிலும் தமது தூதரகங்களை மூடுவதற்கு அமெரிக்காவும் நேற்று வெள்ளியன்று உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது.
ஆப்கானிஸ்தானின் கிழக்கில் இருக்கின்ற ஜலாலாபாத் நகரில் இந்திய தூதரகத்தின் அருகே நடந்த தற்கொலை தாக்குதல் ஒன்றில் பெரும்பாலும் குழந்தைகளாக குறைந்தது 9 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். தாக்குதலாளிகளில் இருவரை காவலர்கள் சுட்டதாகவும் அதில் ஒருவர் இறந்துவிட்டார் என்றும் 3வது தாக்குதலாளியே தன் மீது கட்டியிருந்த குண்டை தூதரகத்துக்கு சற்று வெளியே வெடிக்கச் செய்ததாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதலில் 20 அதிகமானோர் காயமடைந்தனர். இந்திய தூதரகத்தின் ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார்.
While all Indian officials and consulate staff within the consulate are safe,
தூதரகத்தை ஒட்டி இருக்கின்ற பள்ளிவாசலில் இருந்தவர்களே அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.
தாய்லாந்தில் கட்டாய ராணுவ சேவையின் போது இளம் வீரர் ஒருவர் தவறாக நடந்து கொண்டதற்காக தண்டிக்கப்பட்ட போது உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் தலைநகர் தாய்பேயில் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. கோப்ரல் ஹூங் சுங் சிவியின் மரணத்தை அடுத்து 18 ராணுவ அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முகாமுக்கு கைத்தொலைபேசி ஒன்றை கொண்டு வந்தமைக்கு தண்டனையாக அளவுக்கு அதிகமான உடற்பயிற்சி அளிக்கப்பட்டதால் குறித்த ராணுவ வீரர் உயிரிழந்திருக்கிறார். பாதுகாப்பு அமைச்சரை பதவி விலகுமாறு பொதுமக்கள் கோரி வருகின்றனர்.
பிரிட்டனில் அண்மையில் சமூக வலைதளமான ட்விட்டரில் வசைமொழிகளுக்கு உள்ளாகியிருந்த பெண்கள் 8 பேரிடம் ட்விட்டரின் பிரிட்டிஷ் பிரிவு தலைவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். நிஜ உலகிலும் சரி ட்விட்டரிலும் சரி இப்படியான அச்சுறுத்தல்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று அவர் கூறினார். ட்விட்டரில் இனி துஷ்பிரயோகங்களை முறையிடுவதற்கான பொத்தான் ஒன்று சேர்க்கப்படும் என உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ட்விட்டரில் பிரசுரிப்பதற்கான விதிமுறைகளிலும் மாற்றம் கொண்டு வரப்படுகிறது. துஷ்பிரயோகம் பற்றிய முறைப்பாடுகளை கவனிப்பதற்கான ஆட்பலத்தை விரிவுபடுத்தப் போவதாக ட்விட்டர் வாக்குறுதி அளித்திருக்கிறது.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் கம்பஹா மாவட்டத்தில் வெளிவேரியா என்ற இடத்தில் குடிநீருக்காக பொதுமக்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது ராணுவம் நடத்திய தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ராணுவமே விசாரணை நடத்துவதில் எவ்வித பயனும் இருக்காது என்று கூறி நீர்கொழும்பு நகரில் இன்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் ஜெயபிரகாஷ் நரசாமி.
இலங்கையில் கம்பஹா மாவட்டம் வெளிவேரிய நகரில் சுத்தமான குடிநீர் கட்டு போராட்டம் நடத்திய மக்கள் மீது இராணுவத்தினர் தாக்கியமைக்க எதிராக மக்களை தெளிவுபடுத்தும் கவன ஈர்ப்பு ஊர்வலம் ஒன்று அங்கிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற நீர்கொழும்பு நகரில் இன்று நடைபெற்றது.
வெவ்வேறு மத தலைவர்கள், அதே போல் பிளாட்ஃபார்ம் ஃப்ரீடம் சொல்ற அமைப்பு, தேசிய மீனவ கிளர்ச்சி இயக்கம், அதே போல் ஸ்ரீ விமுக்தி பெண்கள் அமைப்பு, அதே போல் ஏனையா சிவில் அமைப்புகள் நிறைய ஒன்றிணைந்துதான் இந்த தினத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்தோம்.
வெளிவேறிய சம்பவம் தொடர்பில் உள்ளக விசாரணை ஒன்றை நடத்தி அறிக்கை சமர்ப்பிப்பதாக ராணுவம் தெரிவித்திருக்கிறது. அதே போல போலீசாரும் விசாரணை நடத்துகிறார்கள். அவர்கள் விசாரணை நடத்துகின்ற போது நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு என்ன காரணம்?
கடந்த சில எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்கள் சொல்றது என்ன சொன்னா, இதுக்கு முன்னால ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு மீனவனை சுத்தி கொண்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னால ரஷ்யன் சொல்லப்படுற ஒரு லேபர்ஸ சுட்டு கொண்டாங்க. சமாதானமா அவங்களுடைய உரிமையை வென்றெடுக்கிறதுக்காக அவங்க ரோட்டுக்கு வந்து தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்த நேரத்துல அப்படி வெடியால பதில் சொல்றதுன்னு அதை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல வெடி வச்சுட்டு எல்லாம் செஞ்ச பிறகு அந்த அமைப்பு, அந்த குழு, இந்த குழு போட்டு அவங்க என்னத்தான் அறிக்கையை வெளியிட்டாலும் அதுல நாங்க எப்படி நம்புறது? இன்னும் ரோஷேனுக்கு அந்த அறிக்கை இன்னும் வெளியிடப்படல. அதே வெளியிடப்படாத நேரத்துல இந்த பிள்ளைக்கு நடந்ததை எப்படி அவங்க அறிக்கையை வெளியிட்டாலும் அதை எப்படி நாங்க நம்புறது? ஒரு மாணவன் இறந்திருக்காரு, இன்னொரு மாணவருக்கு சீரியஸ் என்ற இதை கேள்விப்பட்டா, அதே போல 23 பேர் வந்து அடிபட்டு காயங்களுடன் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். குடிக்கிறதுக்கு சுத்தமான தண்ணீர் தாங்கன்னு சொல்லிதான் அவங்க ரோட்டுக்கு வந்தாங்க. இது சாதகமான எந்த விதமான உயிர் சேதங்களும் இன்றி அரசாங்கத்துக்கு இதை தீர்த்திருக்கலாம்
என்றார் ஸ்ரீ விமுக்தி மீனவ பெண்கள் சங்கத்தின் சுபா கமலநாதன். வெளிவெளிய சம்பவத்தில் உயிரிழந்த மாணவனின் மரணச் சடங்கு நாளை நடக்க இருக்கிறது. காயமடைந்த பலரும் உள்ளூர் மருத்துவமனைகளில் சிகிச்சை
பெற்றிருக்கின்றனர்.
காயமடைந்த 4 பேர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக மருத்துவமனை பணிப்பாளர் டாக்டர் அனில் ஜாசிங் பிபிசியிடம் கூறினார். இதேவேளை வளமையில் சனிக்கிழமை நாட்களில் சந்தை கடைகள் களை கட்டியிருக்கும் வெளிவெறிய நகரம் இன்று 3வது நாளாக கடைகள் மூடப்பட்டு வெறிச்சோடி கிடப்பதாக உள்ளூர் செய்தியாளர்கள் பிபிசியிடம் தெரிவித்தனர். நகரில் படையினர் புகுந்து தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு அருகிலும் மற்ற பல இடங்களிலும் ஆயுதம் தரித்த இராணுவத்தினரும் போலீஸ் சிறப்பு அதிரடி படையினரும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதேவேளை பிரதேசத்துக்கு சென்று வரும் பல்வேறு எதிரணி அரசியல் தலைவர்களும் அரசாங்கத்துக்கும் இராணுவத்துக்கும் எதிரான கடுமையான குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருகின்றனர். போராட்டம் நடந்த தினத்தன்று சர்ச்சைக்குரிய தொழிற்சாலையிலிருந்து 3 கண்டெய்னர் வாகனங்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்காக அரசின் உயர்மட்டத்திலிருந்து வந்த உத்தரவின்படியே இராணுவத்தினர் மோசமாக நடந்து கொண்டதாக அந்த பிரதேசத்துக்கு சென்று வந்த இடதுசாரி அரசியல் தலைவர் விக்ரமபாகு கருணாரத்ன பிபிசியிடம் தெரிவித்தார். இதேவேளை வெளிவெறிய சம்பவம் பற்றிய செய்திகளை ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்வதாக குற்றச்சாட்டுகள்
இருக்கின்றன.
சுத்தமான குடிநீர் கட்டு போராட்டம் நடத்தியவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதை ஊடகங்கள் மூடி மறைக்க கூடாது என்று போராட்டம் வன்முறையாக மாற முன்னர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தேரிப்பகசுரி தம்மா தேரர் பிபிசியிடம் கூறினார். இந்த சம்பவம் பற்றி ராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் ஜகத் தயசலமீரான 5 பேர் அடங்கிய குழுவினர் விசாரணை நடத்தி வருவதாக ராணுவம் கூறுகிறது. அடுத்து வரும் 2 வாரங்களுக்குள் விசாரணை அறிக்கை ராணுவ தளபதியிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் மணிகசூரிய பிபிசியிடம் தெரிவித்தார்.
செய்திகளை தோற்றளித்தவர் ஜெயபிரகாஷ் நசாமி. இலங்கையில் இறுதி யுத்தம் நடந்து முடிந்த பிறகு வடபகுதியில் முதல் முறையாக பெரிய முதலீட்டுடன் கூடிய ஒரு தொழிற்சாலை துவங்கப்பட்டிருக்கிறது. ஒவுனியாவில் $150 மில்லியன் செலவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற ஆடை தொழிற்சாலையை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ திறந்து வைத்திருக்கின்றார். இத்தாலி நாட்டு நிறுவனம் ஒன்றின் முதலீட்டில் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் ஒவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வவுனியா நகரிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் நிறுவப்பட்டுள்ள இந்த தொழிற்சாலையில் ஆரம்பத்தில் 250 யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு கிட்டு இருக்கின்றது. நாளடைவில் இங்கு 3000 பேர் வரையிலான இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் வடபிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதில் அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்தி செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்.
பல அபிவிருத்தி வேலைகள் செய்துள்ளோம். இப்போது பல மில்லியன் ரூபாய் செல்வ செய்துள்ளோம். இன்னும் செய்வோம். நம்பிக்கை தான் மிக மிக முக்கியம். அரசோடு ஒன்றாக செயல்படுவோம். குறுகிய அரசியல் நோக்கம் வேண்டாம். உங்களை தவறான வழியில் கொண்டு போக சிலர் உள்ளார்கள். நீங்கள் ஏமாற வேண்டாம். போய் பிரச்சாரம் நம்ப வேண்டாம். பிரிவினைவாதம் வேண்டாம். அபிவிருத்தி மூலம் சமாதானம் மேம்பட வேண்டும். சகவாழ்வு மேம்பட வேண்டும்
என்றார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள். இந்த வைபவத்தில் இலங்கைக்கான இத்தாலி நாட்டு தூதுவர், அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா, ரிசாட் பதியுதீன், லக்ஷ்மண் யாப்பா அபிவாதன, திஸ்ஸ கர்லியர்த மற்றும் வடமாகாண ஆளுநர் ஜி ஏ சந்திரசிறி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள்.
செய்தி அளித்தவர் நமது ஊனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இனி இந்திய கண்ணோட்டம். ஆந்திராவை பிரித்து தெலுங்கானா மாநிலத்தை உருவாக்க மத்திய கூட்டணி அரசு முடிவு செய்துள்ள நிலையில், பல ஆண்டுகளாக தனி மாநில கோரிக்கைகளை வரும் நாட்டின் பிற பகுதிகளில் வன்முறைகள் நிறைந்த ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. இதுகுறித்த விவரங்களை அடுத்து கேட்கலாம். அஸ்ஸாமில் பல்வேறு அமைப்புகள் அழைப்பு விடுத்திருந்த ஆர்ப்பாட்டங்களின் போது ரயில் மற்றும் சாலைகள் மறிக்கப்பட்டன. பொது சொத்துக்கள் தீ வைத்து நாசப்படுத்தப்பட்டன. அஸ்ஸாம் மாநிலத்தை மீண்டும் பிரிக்க அனுமதிக்க முடியாது என்று மாநில முதல்வர் தருண் கோகாய் தெரிவித்திருக்கின்றார். தெலுங்கானா மாநிலம் குறித்து அறிவிக்கப்பட்டால் இதுபோல வன்முறைகள் நடக்கும் என்று தான் மத்திய அரசை முன்பே எச்சரித்திருந்ததாகவும் அஸ்ஸாம் முதல்வர் தெரிவித்தார். இதேபோல மேற்கு வங்கத்திலிருந்து டார்ஜிலிங் உள்ளிட்ட மலைப்பகுதிகளை பிரித்து கோர்க்கலாண்ட் மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும் என்று கோருபவர்கள் சனிக்கிழமையிலிருந்து காலவரையற்ற வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றனர். பஞ்சாயத்து அலுவலகம் ஒன்று அங்கே தீயிடப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே வன்முறைகள் நடந்திருக்கின்றன. பதற்றம் நிலவுவதால் கோடைக்கு டார்ஜிலிங் வரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஹோட்டல் முன்பதிவுகளை ரத்து செய்து வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசு புதிய மாநிலங்களை இனி உருவாக்கப் போவதில்லை என்று பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என்று கோர்க்கலாண்ட் கோரிக்கையை நிராகரிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கேட்டிருக்கிறது. புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற தெலங்கானா மாநிலத்திற்கு எதிராக ஆந்திராவின் பிற பகுதிகளில் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. அதேநேரம் தெலங்கானா மக்கள் புதிய நம்பிக்கையோடு இருப்பதாக கூறுகின்றார் தற்போது ஹைதராபாத்தில் இருக்கும் தனியார் தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தின் செய்தியாளர் சலீம்.
ஹைதராபாத் ஸ்டேட்ல இருந்து தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு பகுதியை பிரிச்சு கொண்டு வந்து ஆந்திரா ஸ்டேட்ல சேர்த்து ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 1956 தான் உருவாக்குனாங்க. இந்த மக்கள் என்ன சொல்றாங்க, அப்பவே எங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நாங்க என்னதான் மொழியால ஒன்றுபட்டாலும், அதாவது தெலுங்கு அப்படிங்கறது காமன் லாங்குவேஜா இருந்தாலும், கல்ச்சுரலி நாங்க அந்த பகுதியில இருந்து வேறுபட்டவங்க. இன்ஃபேக்ட் நார்த் இந்தியா சவுத் இந்தியா இந்த ரெண்டு கல்ச்சரையும் நீங்க வந்து தெலுங்கானால தான் பாக்கலாம். அதனால நாங்க கல்ச்சரலி நாங்க வந்து வேற, அதனாலதான் நாங்க இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் எங்க விருப்பத்துக்கு மாறா கொண்டு வந்து சேர்த்தாங்க. இருந்தாலும் நாங்கள் 50 வருடமாக விடாமல் போராடி இப்பொழுது எங்களுக்கு தனி தெலுங்கானா அப்படின்னு சொல்லி ஒன்னு அமைத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்லியிருக்காங்க. போன முறை 2009 அரசு வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்க உங்களுக்கு வந்து தனி தெலுங்கானா அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற பகுதிகளில் ராஜினாமா போராட்டம் இப்படி வந்ததால மறுபடியும் வாபஸ் வாங்கிட்டாங்க. பட் இந்த வருடம் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, நிச்சயமா தெலுங்கானா அமைத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸோட கூட்டணி கட்சிகளும் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க.
இப்பொழுது ஹைதராபாத்தில் இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள், தங்களுடைய நகரத்துடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் நினைக்கிறார்களா, அல்லது ஆந்திரா பிரியும் பொழுது ஹைதராபாத்தில் இருக்கின்ற தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை, சினிமா போன்ற தொழிற்சாலைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது குறித்த எத்தகைய கணிப்புகள் இருக்கின்றன?
இதுல வந்து இரண்டு வகை மக்கள் இருக்காங்க. தெலுங்கானா பகுதியை சேர்ந்து ஹைதராபாத்ல வசிக்கிறவங்க மிகுந்த மகிழ்ச்சியோட இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனிமேல் எங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும், எங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏற்கனவே ஹைதராபாத் வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு தலைநகரம், அது மட்டும் இல்லாம மென்மேலும் அது வந்து செழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆந்திராவிலிருந்து மற்ற பகுதிகளில் வந்திருக்க மக்கள் மிகுந்த கவலையோடு இருக்காங்க. ஏன்னா 10 வருடம் ஹைதராபாத் கையை விட்டு போயிடும், 10 வருடம் பொறுத்து தெலுங்கானாக்கு ஹைதராபாத் சொந்தமாயிடும். ஹைதராபாத் போன்றே ஒரு பெரிய தலைநகரை மற்ற ஆந்திரா பகுதிகளுக்கு அடுத்த 10 வருடங்களில் உருவாக்க முடியுமா, இங்கே தொழில் வந்து சிறக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இங்கே எழுந்திருக்கு.
ஹைதராபாத்தில் இருக்கும் செய்தியாளர் சலீம். தென்னிந்தியாவின் மூத்த இசை விற்பன்னர்களில் ஒருவரான தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் சென்னையில் நேற்று மாலை காலமானார். அவருக்கு வயது 92. அவருடைய வாழ்க்கை மற்றும் இசை பயணம் பற்றிய ஒரு சிறிய குறிப்பை வழங்குகிறார் சாதார்.
தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் என்ற பெயர் கேரளத்தில் மட்டுமல்லாது தென்னிந்தியா முழுக்கவுமே பல தலைமுறையினரின் மரியாதையை சம்பாதித்த ஒரு பெயர். 60 ஆண்டுகளுக்கும் அதிகமான காலம் தென்னிந்திய ரசிகர்களுக்கு இசை விருந்தளித்து நெஞ்சங்களை நிரப்பி வந்தவர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். கர்நாடக சங்கீத விற்பன்னரான சுவாமிகள் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கும் இசையமைத்திருக்கிறார். 1919 ஆலப்புழையில் பிறந்த தட்சிணாமூர்த்தி சிறு பிள்ளையாக இருக்கும்போதே கர்நாடக இசையை கற்றுக்கொண்டார். 6 வயதாக இருக்கும்போதே தியாகராஜ சுவாமிகளுடைய கீர்த்தனைகளில் 27 மனப்பாடமாக பாடத் தெரிந்தவர் இவர். வெறும் 13 வயது இருக்கும்போதே அம்பலப்புழை ஸ்ரீ கிருஷ்ணர் கோயிலில் கச்சேரிகளை இவர் செய்ய ஆரம்பித்திருந்தார். 1942 முதல் அனைத்து இந்திய வானொலியில் தொடர்ந்து கர்நாடக இசை கச்சேரிகளை இவர் நடத்தியிருக்கிறார். 1948 இவர் இசையமைத்த முதல் திரைப்படமான நல்ல தங்கா மலையாளத்தில் வெளியானது. கே.ஜே. யேசுதாசின் தந்தை அகஸ்டின் கதாநாயகனாக நடித்த ஒரு படம் இது. தென்னிந்திய சினிமாவில் பாரம்பரிய இசை கோலோச்சிய ஒரு காலகட்டம் அது. நவலோகம், சீதா, வியாபாரியுண்டே விழா, ஸ்ரீ குருவாயூரப்பன், இந்துலேகா உள்ளிட்ட பல திரைப்படங்களில் பெருவெற்றி பெற்ற பாடல்கள் பலவற்றுக்கு சொந்தக்காரர் இவர். காவ்ய மேலா படத்தில் பிரேம் நசீர் பாடுகின்ற இந்த பாடல் இவரது இசையின் இனிமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு.
ஸ்வப்னங்களே நீங்கள் ஸ்வர்க குமாரிகள் அல்லோ, ஸ்வப்னங்களே நீங்கள் ஸ்வர்க குமாரிகள் அல்லோ.
3 தலைமுறை பாடகர்களையும் பாடலாசிரியர்களையும் கண்டவர் தட்சிணாமூர்த்தி. இளையராஜா, யேசுதாஸ் போன்றவர்கள் குருஸ்தானத்தில் வைத்து இவரை மதிக்கின்றனர். ஏ.ஆர். ரஹ்மானின் தந்தை இசையமைப்பாளர் ஆர்.கே. சேகர் கூட தட்சிணாமூர்த்தியிடம் உதவியாளராக இருந்திருக்கிறார். தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் பெரும்பாலும் மலையாள படங்களுக்கே இசையமைத்திருக்கிறார் என்றாலும் 9 தமிழ் படங்களிலும் இவர் இசையமைத்திருக்கிறார். அதில் ஒன்று ஒரு ஊதாப்பூ கண்சுமிட்டுகிறது. இவ்வாறாக 900க்கும் மேற்பட்ட பாடல்கள் இவரது உயிரோட்டமான இசையில் உருவானவை. தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் பல காலமாக சென்னையில் வாழ்ந்து வந்தவர். மயிலாப்பூர் பக்கத்தில் போனால் சட்டை போடாமல் மேல் துண்டோடு மட்டும் இவர் வெளியில் உழவுவதை பார்க்க முடியும் என்கிற அளவுக்கு எளிமைக்கு பெயர் போனவர் இவர். கேரள அரசின் சிறந்த இசையமைப்பாளர் விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, சங்கீத சரஸ்வதி விருது உள்ளிட்ட பல விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார்.
செய்திகளை வழங்கியவர் சாதா.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
உலகில் மிகப்பெரிய ரயில்வேக்களில் இந்திய ரயில்வேயும் ஒன்று. இந்தியர்களின் வாழ்வோடு கலந்து உறவாடும் ரயில் பல திரைப்படங்களில் கதைக்களமாகவும் இருந்திருக்கிறது. திரைத்துறையினரின் தேவைக்கென தனது ரயில் மனையின் சில மாற்றங்களை செய்து அதை படப்பிடிப்புக்காக பிரத்யேகமான ரயில் நிலையமாக ரயில்வே நிர்வாகம் மாற்றியிருக்கிறது. இது குறித்த விவரங்களை அடுத்து கேட்கலாம். சுமார் 160 ஆண்டுகளாக இந்தியர்களின் வாழ்வோடு இணைந்தோடும் ரயில்கள் பல திரைப்படங்களின் கதைக்களமாக இருந்திருக்கின்றன. பல படங்களில் கதாநாயகர்களுக்கு இணையாக ரயில்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கின்றன.
ஒரு காதல் வந்திருக்கு, காதல் செய்வதற்கு இடம் காலியாயிருக்கு.
ரயில் நிலையங்களில் ரயில் வண்டிகளில் படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் பல்வேறு மொழி தயாரிப்பாளர்களிடமிருந்து அதிகமாக வருவதைத் தொடர்ந்து மத்திய ரயில்வே பிரசித்தி பெற்ற மும்பையின் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்துக்கு அருகே இருக்கின்ற வாடிபுந்தர் என்ற ரயில் பழுதுபாக்கும் இடத்தை பிரத்யேகமாக திரைப்பட படப்பிடிப்புக்கு கொடுப்பது என்று முடிவு செய்திருக்கிறது. ரயில் நிலையங்களில் இருப்பது போன்ற பிளாட்ஃபார்ம்களும் மற்ற வசதிகளும் இங்கே இருக்கும்.
ஆனால் மற்ற ரயில் நிலையங்களைப் போல சாதாரண பயணிகள் இங்கே உள்ளே வரமாட்டார்கள். இந்த திட்டம் குறித்து மத்திய ரயில்வேயின் பேச்சாளர் அதுல் ரானே,
ஐடியா கேம் ஃப்ரம் அவர் சைட் ஓன்லி பிகாஸ் ஃப்ரம் பாலிவுட் தேர் ஹவ் பீன் ரிக்வெஸ்ட் ஆஃப் அண்ட் ஆன் அண்ட் தேர் ஆர் சர்டன் கேசஸ் இன் விச்
இந்த யோசனையை ரயில்வே தான் முன்னெடுத்து வருகிறது. ரயில் நிலையங்களில் படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்று பாலிவுட் பட நிறுவனங்களிடமிருந்து எங்களுக்கு அதிக அளவில் கோரிக்கைகள் வருகின்றன. ஆனால் ரயில்களை குறித்த நேரத்தில் இயக்க வேண்டும், பயணிகளுக்கு தொந்தரவு வரக்கூடாது என்பதால் பல முறை எங்களால் திரைப்பட தயாரிப்பாளர்களின் கோரிக்கைகளை ஏற்க முடிவதில்லை. எனவேதான் இருதரப்புக்கும் பயனளிக்கும் வகையில் சில இடங்களை உருவாக்க நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அப்படி திரைப்படத்துறையினருக்காக உருவாக்கப்படுகின்ற இடம் திரைப்பட குழுவினர் எளிதாக சென்றடையக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதால் மும்பையில் சில இடங்களை நாங்கள் முதலில் தேர்ந்தெடுத்தோம். வாடி பந்தர் என்ற இடம் அப்படித்தான் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. குர்லா மற்றும் மாத்துங்காவில் உள்ள ரயில் மனைகளில் இதுபோல கூடுதல் வசதிகளை செய்யலாமா என்பது குறித்தும் நாங்கள் யோசித்து வருகிறோம். வாடிபுந்தர் பகுதியில் இருக்கும் ரயில் மனையில் ரயில் பெட்டிகள் உள்ளிட்ட வசதிகள் இருக்கின்றன. இந்த இடம் குறித்த படங்கள் ரயில்வேயின் இணையதளத்தில் வெளியிடப்படும். திரைப்படங்கள் மட்டுமல்லாது தொலைக்காட்சி தொடர்கள், விளம்பர தயாரிப்பாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் ரயில்வேயின் தேவையை நாடுகின்றனர். பிரத்யேகமாக படப்பிடிப்பு வசதிகளை செய்து கொடுப்பதன் மூலம் ரயில்வேயின் வருமானம் உயரும், புகழும் அதிகமாகும் என்று ரயில்வே நம்புகிறது. இறுதியாக ஒரு சர்வதேச குறிப்பு. நியூசிலாந்தின் மிகப்பெரிய பால் உற்பத்தி பொருள் ஏற்றுமதி நிறுவனத்துடைய குழந்தைகளுக்கான பால்மா உள்ளிட்ட பொருட்களில் பொட்லோசிம் என்ற நோயை தரவல்ல பாக்டீரியா கிருமி கலந்திருக்கலாம் என அந்நாட்டின் அரசாங்கம் எச்சரித்திருக்கிறது. பொட்லோசிம் என்பது சில நேரம் உயிரிழப்புகளை ஏற்படுத்த வல்ல ஒருவித வாத நோய். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தமிழில் தருகிறார் சாதாத்.
சீனா உட்பட 7 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட 1000 டன் எடையளவு இருக்கின்ற ஃபோன்டரா நிறுவனத்தின் பால் உற்பத்தி பொருட்களை உடனடியாக திரும்ப பெறுவதற்கு நியூசிலாந்து அரசின் இந்த எச்சரிக்கை வழிவகுத்திருக்கிறது. பாதிப்புள்ள பால்மா பொருட்களை கடைகளிலிருந்து உடனடியாக திரும்ப பெற சீன அரசாங்கமும் உத்தரவிட்டிருக்கிறது. நியூசிலாந்திலிருந்து இறக்குமதியாகும் பொருட்கள் மீது தீவிர பரிசோதனைகளுக்கும் அந்நாடு உத்தரவிட்டிருக்கின்றது. சீனாவில் குழந்தைகள் பால்மாவில் மெலமின் கலப்படம் ஏற்பட்டு 2008 ஆண்டு பிள்ளைகள் 6 பேர் கொல்லப்பட்டிருந்ததை அடுத்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பால்மாவுக்கு அந்நாட்டின் நுகர்வோர் மாறியிருந்தனர். சீனாவை தாண்டி ஆஸ்திரேலியா, தாய்லாந்து, மலேசியா, வியட்நாம், சவுதி அரேபியா உட்பட பல வெளிநாடுகளிலும் தமது வாடிக்கையாளர்களுக்கு தகவல் கொடுத்திருப்பதாக நியூசிலாந்தின் முன்னணி பால் உற்பத்தி பொருட்கள் நிறுவனமான ஃபோன்டெரா கூறுகின்றது. குழந்தைகளுக்கான பால்மா, விளையாட்டு வீரர்களுக்கான பானங்கள், புரதச்சத்துக்கான பானங்கள் மற்றும் பிற பானங்களில் இந்த கலப்படம் ஏற்பட்டிருக்கிறது என நியூசிலாந்தின் தொழில்துறை அமைச்சகம் உறுதி செய்திருக்கிறது. தாங்கள் பயன்படுத்திய பால் புரதத்தின் 3 தொகுதிகளில் பாட்டிலிசத்தை உண்டாக்க வல்ல பாக்டீரியா கலப்பு இருப்பதாக ஃபோன்டெரா கூறுகின்றது. இந்த கலப்படம் கொண்ட தமது உற்பத்தி பொருட்கள் அனைத்தையும் தாமதமின்றி திரும்ப பெற்று வருவதாகவும் இவற்றை உட்கொண்டு உடல் நலம் பாதிக்கப்பட்டதாக இதுவரை ஒரு தகவலும் இல்லை என்றும் அந்த நிறுவனம் தெரிவிக்கிறது. உலகின் 4வது பெரிய பால் உற்பத்தி நிறுவனம் ஃபோன்டெரா. தமது நாட்டில் உற்பத்தியாகும் பாலில் 95% வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற ஒரு நாடு நியூசிலாந்து. எனவே அந்நாட்டின் பொருளாதாரம் பால் ஏற்றுமதியை பெரிதும் நம்பியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பாட்டிலிசம் என்பது உணவில் நச்சுப்பொருள் கலப்பதால் மிக அரிதாக ஏற்படுகின்ற மோசமான ஒரு வாத நோயாகும். மனிதர்களுக்கு ஆபத்துமிக்க விஷமாக அமைந்திருக்கின்ற ஒரு ரசாயனம் உடலில் கலப்பதால் இது ஏற்படுகிறது. சில நேரங்களில் இதனால் உயிரிழப்பு கூட நேரலாம்.
சாதாத் அளித்த இந்த குறிப்புடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி நேயர் நேரம் பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்சாமி.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் ஜெயபிரகாஷ். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் தமிழோசை ஒலிபரப்பாகும் அலைவரிசை விவரங்களை ஒருமுறை தரலாமே ஜேபி?
ஆம், தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலை வரிசைகள் மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல் வருகின்ற வரை 31 மீட்டர் பேண்டில் 9500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டரில் 13830 கிலோஹெர்ட்ஸ், 19 மீட்டரில் 15690 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய இந்த அலைவரிசைகளில் கேட்கலாம்.
சரி, முதலில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் நிகழ்ச்சியின் முகப்பிசை பற்றி பாராட்டும் லண்டன் நேயர் நந்தகுமார், இது ஒரு அற்புதமான இசை, இது குறித்த பல விமர்சனங்களை கேட்கிறேன், ஆனால் இந்த இசை பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை அடுத்த தலைமுறைக்கு இட்டு செல்கிறது என்கிறார். நன்றி.
இதே முகப்பிசைக்கு எதிராக குரல் கொடுக்கும் கனடா நேயர் முல்லைமதி. நான் தமிழோசையின் நீண்டகால நேயர். தமிழோசை கேளாமல் நான் தூங்கிய நாட்களே இல்லை எனலாம். ஈழப் போராட்டத்தின் மிக இக்கட்டான நேரங்களில் கூட நாம் தமிழோசை கேட்க தவறுவதில்லை. உயிர் போகும் சந்தர்ப்பங்கள் கூட நிகழ்ந்திருக்கிறது. அந்த முகப்பிசையை கேட்டதும் பதுங்கு குழிகளிலிருந்து வெளியே பாய்ந்து விடுவோம். இந்த புதிய இசை தமிழோசை கேட்கும் ஆர்வத்தையே கெடுக்கிறது என்று கூறியிருக்கிறார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் பட்டியல் குறித்த செய்தி பற்றி எழுதும் கனடா நேயர் வீரவேலவன், தமிழரின் உரிமை போராட்டம் பலியெடுக்கப்பட்டு இன்று வடமாகாண சபை தேர்தலில் அரசியலாகி தமிழ் தேசிய கூட்டமைப்பு விலை போயிருப்பது ஆத்திரமடைய வைக்கிறது. உயிர் போனாலும் விலை போகாத எத்தனையோ பேர் இருக்கையில் கிளிநொச்சியில் பலர் சரியான ஒரு வேட்பாளர்களாக இல்லை, மாற்றான் வர தேவையில்லை, இவர்கள் வென்றாலும் எதையும் சாதிக்க மாட்டார்கள், இது உறுதி என்கிறார்.
ஆடுதுறை நேயர் ஆர் பாலாஜி, புதிய பிரிட்டிஷ் இளவரசர் மன்னராட்சியை முற்றும் முழுவதுமாக எதிர்க்கும் சிலரின் கருத்துடன் நான் முரண்படுகின்றேன். எதேச்சதிகாரம் இல்லாத அரசியல் சட்டத்துக்கு முரண்படாத மன்னராட்சி என்றுமே அழகானது. மக்களிடையே எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை விதைக்கவும் பழமையின் சில அழகியல் கூறுகளை அசை போடவும் மன்னராட்சி மிக முக்கியமானது என்கிறார்.
சாக்லேட் சாப்பிடுவதற்கும் பாலுணர்வுக்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்த செய்தி பற்றி எழுதும் திருச்சி நேயர் வி டி ரவிச்சந்திரன், சாக்லேட் சாப்பிட்டால் பாலுணர்வு தூண்டப்படுமா? அப்பொழுது பன்றிகள் எந்த கடையில் போய் சாக்லேட் வாங்கி சாப்பிடுகின்றன? இந்த செய்தி ஒரு ஏமாற்று வேலை போல் தெரிகிறது என்கிறார். நேயர் நம்முடைய செய்தியை சரியாக கவனிக்கவில்லை என்று நினைக்கிறோம். ஏனென்றால் இந்த செய்தியில் சாக்லேட் சாப்பிடுவதை பற்றி நிலவும் பல்வேறு விதமான கற்பிதங்கள் புனைவுகளை பற்றி இந்த கட்டுரை எழுதப்பட்டிருந்தது. பாலுணர்வை அது தூண்டுகிறது என்பதும் ஒரு கற்பிதம் என்ற வகையில்தான் அது எழுதப்பட்டது. நன்றி.
கென்யாவில் பொது இடங்களில் சிறுநீர் கழிப்பதற்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் பற்றி எழுதும் யாழ்ப்பாண நேயர் வேதநாயகம் தபேந்திரன், நகரங்களை நரகங்களாக்கும் நபர்களுக்கு கடும் தண்டனை விதிக்கப்படுவதே சரியானது, நாகரீகமடைந்த மனித உலகில் நாகரீகமற்ற மனிதர்களை தண்டிப்பதே சரியானது என்று கூறியிருக்கிறார். எமது ஆசிய வலய நாடுகளிலும் இதுபோன்ற சட்டம் மிக விரைவில் வர வேண்டும், இல்லையெனில் நகரங்களின் சுத்தம் என்பது கேள்விக்குறியாகிவிடும் என்கிறார்.
இலங்கையின் கம்பகா பகுதியில் பொதுமக்கள் மீது ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூடு குறித்து ஃபேஸ்புக் மூலம் எழுதும் தி ஹேக் நேயர் தங்கராஜா, தனக்கு வந்தால்தான் தெரியும் தலைவலியும் காய்ச்சலும், சாதாரண போராட்டத்துக்கே ராணுவம் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி, இப்பொழுது தெரியும் சிங்களவர்களுக்கு தங்கள் இராணுவத்தின் உண்மை நிலை, இது இத்தோடு நிற்காது, மேலும் பல வழிகளில் தொடரும் என்கிறார்.
மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகளை சந்தைகளில் இருந்து விலக்கிக் கொள்வதை உலக நாடுகள் துரிதப்படுத்த வேண்டும் என்று ஐநாவின் உணவு மற்றும் விவசாயக் கழகம் கேட்டுக்கொண்டிருப்பது பற்றிய செய்தி குறித்து எழுதும் தற்போது லண்டனில் வசிக்கும் யாழ்ப்பாண நேயர் கஜாந்தன், யாழ்ப்பாணத்திலும் பூச்சிக்கொல்லி தேவைக்கு அதிகமாகவே பயன்படுத்தப்படுகிறது. பூச்சிக்கொல்லி பிரயோகித்த மறுநாளே கீரை போன்றவற்றை அறுவடை செய்து சந்தைக்கு அனுப்புவதால் பூச்சிக்கொல்லியில் இருக்கின்ற நச்சு பதார்த்தம் இயற்கையாக வீரியத்தை இழப்பதற்கு முன்னரே அதை உண்பவரின் உடலை சென்றடைந்து விடுகிறது என்று கூறியிருக்கிறார்.
ஆணும் பெண்ணும் உறவு கொண்டாலே கணவன் மனைவியாக கருதப்பட வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பு குறித்து எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தது அன்று எப்படியும் வாழலாம் என்பது இன்று, உடல் உறவு கொண்டாலே கணவன் மனைவி என கருதுவது தவறான முன் உதாரணமாகும், தவறான உறவுகள் கற்பழிப்பு போன்றவற்றுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார்.
பாரத் நிர்மாண் என்ற பெயரில் இந்தியாவை ஆளும் காங்கிரஸ் அரசு தனது சாதனைகளை விளம்பரப்படுத்தி வெளியிட்டிருக்கின்ற தொலைக்காட்சி படங்கள் குறித்த பெட்டகம் பற்றி எழுதும் மனம்பூண்டி தட்சிணாமூர்த்தி, கட்சி சார்பான விளம்பரங்களாக இருந்தால் யாரும் அதில் தலையிட முடியாது, ஆனால் அரசு சார்பாக கொடுக்கப்பட்ட விளம்பரமாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் உண்மையில் விளம்பரங்களை 99.5 விழுக்காட்டினர் படிப்பதுமில்லை பார்ப்பதுமில்லை, அரசின் சாதனைகளை விளம்பரப்படுத்தித்தான் மக்களுக்கு நினைவூட்ட வேண்டிய அவசியமில்லை என்கிறார்.
உத்தராகண்டில் மழை வெள்ளத்தில் தப்பி பிழைத்த தமிழர்களின் பேட்டி நெஞ்சை உலுக்கியதாக கூறும் தஞ்சாவூர் செந்தலை நேயர் என் எஸ் பாலமுரளி, ஹிந்தி தெரியாமல் ஏன் இங்கு வருகிறீர்கள் என்று காவல்துறை கேட்பது கேவலமான ஒன்று, அப்படி என்றால் ஹிந்தி தெரிந்துதான் இந்திய பகுதிகளுக்கு செல்ல வேண்டுமா என்ன என்று கேட்கிறார்.
புத்தகயா குண்டுவெடிப்பு குறித்த செய்திகள் மானுடத்துக்கு ஏற்படவிருக்கும் கேடுகளுக்கான வெளிப்பாடாகவே பார்க்கலாம் என்று கூறுகிறார் மும்பை சுகுமார். தேர்தலின் போது இலவசங்களை அள்ளி வழங்கும் தேர்தல் அறிக்கைகள் பற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து எழுதும் மதுரை நேயர் ஷோ சண்முக சுந்தரம், இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது, இலவசங்களில் கொட்டும் பணத்தை அரசு பொதுமக்களின் வாழ்க்கை தர மேம்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்.
நேரமாகிவிட்டது ஜெயபிரகாஷ். இத்துடன் இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். இனி தலைப்புச் செய்திகள்.
ஜிம்பாப்வேயில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் ராபர்ட் முகாபேவின் ஜானு பிஎஃப் கட்சி 3-2 பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருப்பதாக அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் கூறுகிறது. ஈரானின் அதியுயர் தலைவர் அயத்துல்லா அலி கமெனே நாட்டின் புதிய அதிபர் ஹசன் ரோஹானியை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்திருக்கிறார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.